ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம் பதம் 32. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். சர்கானாமாதிரந்தஶ்ச மத்யம் சைவாகம் அர்ஜுனம் அத்யாத்ம வித்தி வித்யானாம் வாத பிரவத தாமகம். சர்கானாமாதிரந்தஶ்ச மத்யம் சைவாகம் அர்ஜுனம் அத்யாத்ம வித்தி வித்யானாம் வாதம் பிரவத தாமகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். எல்லா படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, அறிவின் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு. விவாதிப்போரின் நான் முடிவான உண்மை. ஓம் அஜானது மிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேச தாரிணி. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜயமுதீரஹேதம் நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவய பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபோக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளின் கிருபையால் அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம் பதம் 32 இருக்கின்றோம். பகவான் இந்த பதத்தில் பகவானுடைய படைப்புகளை பற்றி கூறுகின்றார். பகவான் இங்கே கூறுகின்றார் சர்கானாம். சர்கானாம் அப்படின்னா படைத்தல் என்ற அர்த்தம். சர்கானா மாதிரந்தஶ்ச மத்யம் சைவாகம் அர்ஜுனா. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லோமே எல்லாமே வந்து நான் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். சாதாரணமாக ஆன்மீக உலகம், பௌதிக உலகம் அப்படின்னு இரண்டு வகை பிரிக்கப்படுகின்றன. அந்த ஆன்மீக உலகம் என்று சொல்லக்கூடிய நித்தியமான உலகம் எப்பொழுதும் படைக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை, நித்தியமான உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒருத்தர் கேட்கலாம், எப்படிங்க படைக்காமல் ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னா, படைத்தல் அப்படின்னாலே எப்போ அழிக்கப்படவில்லையோ பௌதிக உலகத்தை படைத்தல் மீண்டும் மீண்டும் வருகின்றன. ஆனால் ஆன்மீக உலகம், பகவான் நித்தியமாக இருப்பதைப் போல ஆன்மீக உலகமும் வந்து நித்தியமான உலகம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பௌதிக உலகம் படைக்கப்படுகின்றன, காக்கப்படுகின்றன, அதுக்கப்புறம் அழிக்கப்படுகின்றன. எப்படி ஒரு சிறு குழந்தைகள் கடல் கரைக்கு செல்லும் பொழுது மண்ணை வைத்து விளையாடுவார்கள், அது படைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சிறிது நேரம் விளையாடுவார்கள், அது காத்தலை போல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும் பொழுது அதை களைத்து விட்டு வந்து விடுவார்கள். அதுபோல இந்த உலகமும் படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, அழிக்கப்பட்டு விடுகின்றது. முதல் முதலில் உலகம் படைப்பதற்கு இங்கே பகவான் ஆதி, அந்தம், மத்தியம் எல்லாமே பகவான் நானே என்று கூறிப்படுகின்றார். உலகம் சாதாரணமாக நாம் கேள்விப்படுவதுண்டு, பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைத்தார் என்று நாம் வந்து தவறுதலாக புரிந்து கொள்வது உண்டு. முதல் முதலில் இந்த உலகத்தை படைப்பதற்கு மூலக்கூறுகள் தேவை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற மூலக்கூறுகள் தேவை. அந்த மூலக்கூறுகளை மகாவிஷ்ணு என்று புருஷ அவதாரங்கள், மூன்று அவதாரங்கள் புருஷ அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த புருஷ அவதாரத்தில் முதல் முதலில் மகாவிஷ்ணு என்கின்ற விஷ்ணு வருகின்றார். வந்து இந்த மூலக்கூறுகளை எல்லாவற்றையும் படைக்கின்றார். படைக்கும் பொழுது நாம் இருப்பது ஒரு பந்து போல, ஒரு உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இதுபோல் கோடிக்கணக்கான பந்துகள் இருக்கின்றன. அந்த கோடிக்கணக்கான பந்துகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூட்டையில் எப்படி பல கடுகுகள் இருக்கும், அந்த கடுகுகளை யாராலையும் எண்ண இயலாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான பந்துகள் இருக்கின்றன, பலவிதமான உலகங்கள் இருக்கின்றன. அப்படி பலவிதமான உலகங்கள் எல்லாம் மிதந்து கொண்டே இருக்கின்றன. ஒருத்தர் கேட்கலாம், எப்படிங்க மிதக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். இந்த உலகம் இவ்வளோ இவ்வளோ எடை ஏகப்பட்டது இருக்கே, ஒவ்வொரு வீடு இருக்குது, மலை இருக்குது, சமுத்திரம் இருக்குது, 14 உலகங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படிங்க மிதக்கும், அந்த காற்றுல மிதக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம். அதுதான் வந்து பகவானுடைய பிரம்மாண்டமான படைப்பு. பகவானுடைய பிரம்மாண்டமான படைப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகம் மிதந்து கொண்டு இருக்கிறது. எப்படின்னா, நம்ம எப்படி ஆகாசம் விமானம் என்ன பண்ணுகின்றது, மிதந்து கொண்டே செல்கிறது. காற்றுல என்ன மிதந்து கொண்டே செல்கிறது, யாருனா கீழே பிடிச்சிக்கிறாங்க, யாரும் பிடிக்கிறது இல்லை. அது என்ன பண்ணுகிறது, காற்றில் வந்து மிதக்கின்றது, மிதந்து கொண்டே செல்கிறது. அதுபோல் பகவானுடைய பிரம்மாண்டமான படைப்பில் இந்த உலகம் வந்து மிதந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இந்த பிரம்மாண்டத்தை பகவான் மகாவிஷ்ணுவாக அவதாரம் செய்து முதலில் மூலக்கூறுகளை எல்லாவற்றையும் படைக்கின்றார். அப்படி மூலக்கூறுகளை எல்லாவற்றையும் படைத்த பிறகு இரண்டாவது விஷ்ணு, கர்ப்பதக்ஷாய விஷ்ணு என்பவர் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் நுழைகின்றார். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் நுழைந்து கர்ப்பதக்ஷாய விஷ்ணு அவரிடமிருந்த நாபி கமலத்தில் பிரம்மதேவர் தோன்றுகின்றார். அப்படி பிரம்மதேவர் படைக்கப்படும் பொழுது இது இரண்டாவது விஷ்ணு, கர்ப்பதக்ஷாய விஷ்ணு பிரம்மாவை படைக்கின்றார். அதன் பிறகு எப்படி நம்ம ஒரு சமையல் பண்ண போனோம் அப்படின்னா, சமைப்பதற்கு பல மூலக்கூறுகள் தேவை. அரிசி வேணும், பருப்பு வேணும், காய்கறி வேணும், எல்லாவற்றையும் வேணும். அப்படி இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இரண்டாவது சமையலாளி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இரண்டாவது சமையலாளி என்றால், நம்ம அதையெல்லாம் இப்போ வந்து ஒரு அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம வந்து படைக்கவே இல்லை. நம்ம வந்து விவசாயமாக பண்ணோம், கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் வந்து படைத்தவர் வந்து வேற. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இரண்டாவது படைப்பாளி என்று அழைக்கப்படுகிறது ஒரு சமையல் செய்யும் பொழுது. அதுபோல் பிரம்மதேவரை கர்ப்பதக்ஷா விஷ்ணு என்பவர் படைக்கின்றார். படைத்த பிறகு பிரம்மதேவரை இரண்டாவது படைப்பாளி என்று அழைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாவது விஷ்ணு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் சர்வசாகம் ரதி சன்னவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஜானம போகனம் செம் வேதை ச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவசாகம். சிரதக்ஷாய் விஷ்ணு என்பவர் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் நுழைகின்றார். மரங்களாக இருந்தாலும், செடிகளாக இருந்தாலும், விலங்கினங்களாக இருந்தாலும், பட்சிகளாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், ஒவ்வொரு ஜீவராசி, ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும், ஒரு அணுவாக இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும், எல்லா உயிரினத்துக்குள்ளும் சீரோகிருதக்ஷாய விஷ்ணு என்பவர் பரமாத்மா நுழைகின்றார். நுழைந்த பிறகு இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுபோல பகவான் முதலில் மூலக்கூறுகளை தயாரிக்கின்றார், இரண்டாவது பிரம்மாவை படைக்கின்றார், மூன்றாவது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு உள்ளேறையும் பரமாத்மாவாக நுழைகின்றார். இதுவே புருஷ அவதாரங்களுடைய வேலை என்று அழைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் இங்கே ஏன் பகவான் வந்து நானே வந்து ஆதியும் அந்தமும் நடுவே என்று சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேவர், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இந்த மூன்று இந்த பௌதிக உலகத்தை பராமரிப்பதற்கு குணாவதாரங்களாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே குணாவதாரங்களாக வருகின்றார். பிரம்மதேவராகவும் விஷ்ணுவாகவும் மகேஸ்வரனும் இவர்கள் மூன்று பேரும் பகவானுடைய குணாவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படி குணாவதாரங்கள் என்று அழைக்கப்படுவதால் அந்த இங்கே தான் பகவான் சொல்கின்றார், ஆதியும் அந்தமும் நடுவே நான் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதற்கு பின் பகவான் குறிப்பிடுகின்றார், அறிவின் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு என்று அழைக்கின்றார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, உயர்கல்வி அடைவதற்கு பல தரப்பட்ட அறிவினை நல்கும் புத்தகங்கள் உள்ளன. அதில் நான்கு விதமான வேதங்கள் இருக்கின்றன. அதர்வன வேதம், ரிக் வேதம், சாம வேதம், எஜுர்வன வேதம், இது போன்று நான்கு விதமான வேதங்கள் இருக்கின்றன. அதற்கு பின் பார்த்தோம் அப்படின்னா, வேத அங்கங்கள் ஆறு விதமான நான்கு வேதங்கள், ஆறு வேதங்களுடைய அங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நியாய சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், புராணங்கள், இது போன்று 14 பிரிவுகள் உள்ளன. 14 நான்கு வேதங்கள் நான்காயிச்சு, அதுக்கப்புறம் 6 வேத அங்கங்கள் 10 ஆயிடுச்சு, வேதாந்த சூத்திரம் 11, நியாயசாஸ்திரம் 12, தர்மசாஸ்திரம் 13, புராணங்கள் 14. இது போன்ற 14 பிரிவுகள் இருக்கின்றன. அந்த 14 பிரிவுகள் இருக்கக்கூடிய அறிவில் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், வேதாந்த சூத்திரம் கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக கருதப்படுகின்றன. அதுக்கப்புறம் பகவான் சொல்லுகின்றார், விவாதி போரின் நான் முடிவான உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். விவாதம் அப்படின்னாலே பலவிதமான தத்துவவாதிகள் உள்ளன. அந்த பலவிதமான தத்துவவாதிகள் வாதங்களை செய்வது உண்டு. ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் பலவிதமான தத்துவவாதிகள், ஒவ்வொருத்தரும் பார்த்து ஆன்மீக விஷயத்தில் ஒருத்தர் சொல்வார், பக்தியின் மூலமாக பகவானை அடையலாம், அது சரி. இரண்டாவது ஒருத்தர் சொல்வார், ஞானத்தின் மூலியமாக, ஞான யோகம், அதன் மூலியமாக பகவானை அடையலாம். மூன்றாவது அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக பகவானை அடையலாம். நான்கு கர்ம யோகத்தின் மூலமாக பகவானை அடையலாம். இது போன்ற ஒவ்வொரு தத்துவவாதிகளும் வாதங்களும் பிரதிவாதங்களும் செய்வது உண்டு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியாயம் பேசுவார்கள், தர்க்கம் பேசுவார்கள், அறிவியலின் அடிப்படையில் சில பேர் வாதங்களை செய்வார்கள். இது போல பலவிதமான வாதங்கள் இருக்கின்றன. அந்த பலவிதமான வாதங்களில் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், விவாதிப்போரில் நான் முடிவான உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதல்ல ஜல்பம் என்று அழைக்கப்படுகிறது. சில பிரபுபாதர் பொருளுரையில் குறிப்பிடுகின்றார், ஜல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஜல்பம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் உதாரணத்துக்கு ஜல்பம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி ஜல்பம் என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு மரத்தை பார்த்து புளிய மரம் என்று சொல்கிறேன். அப்போ புளிய மரத்துக்கு என்னென்ன ஆதாரங்கள்? சில பேர் வந்து இல்லை, இது வந்து புளிய மரம் இல்லை, வேப்ப மரம் சொல்லலாம். சில பேர் வந்து இது வந்து ஆப்பிள் மரம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆதாரங்களை சமர்ப்பிப்பார்கள். அப்படி ஆதாரம் சமர்ப்பிக்கும் பொழுது, நான் சமர்ப்பிக்கக்கூடிய ஆதாரங்களை ஒரு மனிதன் ஒற்றுக்கொள்ளும் பொழுது அது ஜல்பம் என்று அழைக்கப்படுகிறது. நான் இது வந்து புளிய மரம் சொல்லும் பொழுது, புளிய மரம் என்றால் இப்படி இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய பழம் புளிப்பாக இருக்கும், அது போன்ற பலவிதமான ஆதாரங்களை நான் கொடுக்கும் பொழுது ஒருவர் ஒற்றுக்கொள்ளும் பொழுது அதனை ஜல்பம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து விதண்டா என்று அழைக்கப்படுகிறது. விதண்டா அப்படின்னா எதிர்த்தரப்பினரை எப்படியாவது தோற்கடிக்க முயற்சி செய்வது விதண்டா என்று அழைக்கப்படுகிறது. எப்படின்னா, அட எதிர்த்தரப்பினரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தோற்கடிக்க முயற்சி செய்வதற்கு பெயர் விதண்டா என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வாதம் என்றால் உண்மையான இறுதியான முடிவுக்கு பெயர் வாதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வாதம் பகவானிடம் பிரதிநிதி என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சர்க்கம் ச ஆதிம் சர்க்கானாம் ஆதிரந்தஸ்ச மத்தியம் செய்வாகம் அர்ஜுனாம் அத்தியாத்ம வித்தி வித்யானாம் வாத பிரவதத்தாமகம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நானே ஆதியும் அந்தமும் நடுவே நானே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கு பின் அறிவின் நான் ஆத்மாவை பற்றி அறிவும் என்றும், விவாதி போரின் நான் முடிவான உண்மை என்றும் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.